نصفه أو انقص منه قليلا أو زد عليه.
ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، فاشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله وما بعد. فقال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما الإسلامية سرد صوره عمر رضي الله تعالى عن دوره வாழ்க்கை வரலாறுகளையும் அவர்கள் இந்த பூமியில் ஆட்சி ஏற்றதற்கு பிறகு இந்த பூமியில் அவர்கள் ஆட்சி செய்த முறைகளை எல்லாம் நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அதில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எந்த அளவிற்கு இந்த மனிதர்களுக்கு மத்தியில் ஆட்சி செய்தார்களே ஆனால், எந்த அளவிற்கு இந்த மனிதர்களினுடைய விஷயங்களில் கவனம் செலுத்தினார்களே ஆனால், அதாவது ஒவ்வொரு மனிதர்களுடைய ஏழையான ஒவ்வொரு குடும்பங்களையும் அவர்கள் தெரிந்தவர்களாக இருந்தார்கள். தன்னுடைய நாட்டில் இருந்து தன்னுடைய நாட்டினுடைய இந்த அரசாங்கம் உலகத்தில் எங்கெல்லாம் வேலை செய்து கொண்டிருக்குமோ, தன்னுடைய கிலாபத் எந்த நாடுகளில் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்குமோ, அத்தனை நாடுகளுக்கும் உணர்வதையெல்லாம் தாராண்டவர்கள் சட்டம் ஏற்றியிருப்பார்கள். அதாவது அந்த நாட்டினுடைய ஏழைகள் எனக்கு கவனம் செலுத்தப்பட வேண்டும், யார் அந்த ஏழைகள் என்பதாக எனக்கு தகவல் கொடுக்கப்பட வேண்டும் எந்த அளவிற்கு என்று சொன்னால், இன்றைக்கு நாமெல்லாம் ஒரு ஏழைகளை தேடி செல்வது என்பதெல்லாம் ஒரு கேவலமானவர்களாக, ஒரு ஏழையினுடைய கரத்தை பிடிப்பதை ஒரு அவமானமானதாக, ஒரு ஏழையை தன்னோடி பக்கத்தில் அமர வைத்து சாப்பிடுவதை ஒரு இழிவானதாக இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்துக்கிறோம். ஒரு பணக்காரர் இறந்து விட்டார், ஒரு மதிப்பு மிக்கவன் இறந்து விட்டார், கொஞ்சம் வாய்ஸு இருப்பவன் இறந்து விட்டார், அவனுடைய ஜனாசாற்றில் வரக்கூடிய கூட்டங்களையும், அதே சமயத்தில் ஒரு மனிதன் ஏழையாக இருப்பார், அவன் தொழுகையை பெறுபவனாக இருப்பார், இஸ்லாத்தினுடைய கடமைகளில் கவனம் செலுத்துபவனாக இருப்பார், அவன் இறந்து விடுவானே ஆனால் அவனுடைய ஜனாசாக்களினுடைய கூட்டங்களை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இந்த சமூகம் ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதன் ஏழை என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி அவனோடு நான் பழகுவதை வெறுப்பேனே ஆனால், ஒரு மனிதன் ஏழை என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி என்னுடைய முகத்தை நான் திருப்புவேனே ஆனால், நான் திரும்ப வேண்டாம். இந்த உண்மத்திலே அல்லாஹ் உன்னுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தன்னுடைய முகத்தை திருப்பினாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடி நரம்புகளை தவிர்த்து விடுவேன், உன்னுடைய நாடி நரம்புகளை எல்லாம் நான் முறித்து விடுவேன் என்பதாக அல்லாஹ் உபதேசம் செய்கிறார். எந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏழைகளினுடைய எண்ணியத்தை உயர்த்தினாரேயானால், இன்றைக்கு பார்க்கிறோம் எங்களுடைய சமூகத்தில் ஒரு ஏழை ஒரு மனிதன் முஸ்லீமாக இருப்பார், ஏழை ஒரு மனிதன் ஈமானை சுமந்தவனாக இருப்பார், ஏழை அல்ல அவனுடைய கட்டளையை பேணுபவனாக இருப்பான், ஆனால் அவனை எங்களுடைய விருந்துகளில் நாங்கள் கவனிக்கக்கூடிய முறை அல்ல. இனிமொருவரும் பார்த்தால் ஷிர்கினுடைய கோட்டைகளை பயன்படுத்தி கொண்டிருப்பான், குஃபிரினுடைய கோட்டைகளில் வாழ்ந்து கொண்டிருப்பான், அவனுக்கும் ஈமானுக்கும் கட்டு கதவு கூட சம்பந்தம் இல்லாத சூழ்நிலையை பார்க்கலாம். இஸ்லாத்திற்கும் அவனுக்கும் எந்த பிடிப்பும் இருக்காது, அவரிடத்தில் பொருளாதாரம் இருக்கிறது என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி, அவனுக்கு பின்னால் ஆட்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரே சிந்தனைக்காக வேண்டி, அவனிடத்தில் மதிப்பும் மரியாதையும் அவனிடத்தில் பொருளாதாரத்தை குறிக்கோளாக கொண்ட ஒரே காரணத்திற்காக வேண்டி இந்த சமூகம் அவனை எண்ணியப்படுத்தக்கூடிய விதம் எப்படி இருக்கிறது? ஒரு திருமண வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், விருந்துகளிலேயே கேடு கெட்ட ஒரு விருந்து இருக்குமையானால், விருந்துகளிலேயே கேவலமான ஒரு விருந்து இருக்குமையானால், விருந்துகளிலேயே கெட்ட ஒரு விருந்து இருக்குமையானால், பணக்காரர்கள் அழைக்கப்பட்டு பணக்காரர்கள் மதிப்பு கொடுக்கப்பட்டு பணக்காரர்கள் எண்ணியப்படுத்தப்பட்டு எந்த விருந்துகளில் ஏழைகள் புறக்கணிக்கப்படுவார்களோ, எந்த விருந்துகளில் ஏழைகள் ஒதுக்கி வைக்கப்படுவார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூஜஹிலிடத்திலும் அபூ சுஃபியானிடத்திலும் மக்காவினுடைய மூத்த குடிமக்களிடத்தில் அழைப்பு பணியை மேற்கொள்கிறார். அப்பொழுது அந்த அபூஜஹிலினுடைய வாதம் என்ன? முஹம்மதே, உங்களினுடைய பேச்சை கேட்பதற்கு நாங்கள் நேரத்தை ஒதுக்க தயார், உங்களினுடைய கொள்கையை சிந்திப்பதற்கு நாங்கள் நேரத்தை ஒதுக்க தயார், ஆனால் எங்களுக்கு என்று ஒரு தனி இடத்தை நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். இந்த வினால் எங்களுடைய அடிமை, இந்த உண்மைத்துவம் ஒரு குருடரான ஒரு அடிமை, இந்த இவ்வளவு ஒரு ஆதிகளை நீக்கக்கூடியவர், இந்த அண்ணா ஒரு கேவலமான கருப்பட்டிமையாக இருக்கிறார், இவர்களோடு நாங்கள் அமர்ந்து கொண்டு உன்னுடைய வார்க்கத்தினுடைய பேச்சை கேட்க மாட்டோம், உன்னுடைய அழைப்பு பணியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார், உங்களுடைய அழைப்பு பணிக்கு நாங்கள் செவிதாய்க்க தயார், உன்னுடைய அழைப்பு பணியை நாங்கள் சிந்திக்க தயார், ஆனால் எங்களுக்காக வேண்டி நீங்கள் ஒரு விஷயம் செய்ய வேண்டும், எங்களுக்கு என்று அரபுகளினுடைய மூத்த குடிமக்களாகிய எங்களுக்கு என்று ஒரு தனி இடத்தை ஏற்பாடு செய்யுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அந்த இடத்திற்கு வருகிறோம், நீங்கள் எங்களுக்கு அழைப்பு பணி செய்யுங்கள். தன்னுடைய கௌரவத்திற்காக வேண்டி அல்ல, தன்னுடைய மதிப்புக்காக வேண்டி அல்ல, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொஞ்சம் இந்த பக்கம் கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறார்கள். முதலில் இந்த கூட்டத்திற்கு தனியான ஒரு இடத்துல ஏற்பாடு செஞ்சு அழைப்பு பணி செய்யலாம். முதலில் இஸ்லாத்துக்குள் அகற்றும், அடுத்து சகோதரத்துவத்தை, அடுத்து பாசத்தை, ஏழைகள் பணக்காரர் என்ற வேறுபாடுகளை நாம் ஒழிக்கலாம். அபூஜஹில் இஸ்லாத்திற்குள் வந்தால், அபூ சுஃபியான் இஸ்லாத்திற்குள் வந்தால், ஷைபா இஸ்லாத்திற்குள் வந்தால் நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு பலமாக இருக்கும் என்று நினைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்று ஒரு தனி இடத்தை ஏற்பாடு செய்கிறார்கள். அதே போன்று அந்த மக்காவினுடைய மூத்த குஃபார் குடிமக்கள் அந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வேதத்தினுடைய அழைப்பை அந்த கூட்டத்திற்குள் எடுத்து செல்லும் பொழுது இப்பொழுது ஒரு கண்ணு தெரியாத ஒரு சஹாபி உம்மி மக்தூம் என்று சொல்லக்கூடிய அவருக்கு கண்ணு தெரியாது, பிறப்பிலேயே ஒரு குருடரான ஒரு சஹாபி, இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய கூட்டத்தோடு இருக்கிறார்கள் என்று தெரியாமல் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தால் அந்த சஹாபி சலாம் சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கல்வி கற்றுக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்க அழைப்பு கொடுக்கிறார்களே, நாமும் அதை காவலாற்றி கேட்கலாம் என்ற ஒரு உணர்வில் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய பக்கத்திலே அந்த உண்மை மக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கண்ணு தெரியாத சஹாபி அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று சலாம் சொல்லி அவர்களாக அமரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரினுடைய உள்ளம் பதற ஆரம்பிக்கிறது. இவ்வளவு நேரம் இந்த மக்கள் குஃபார்களுக்கு என்று நாம் நேரத்தை ஒதுக்கினோம், அபூஜஹிலின் முகத்தை திருப்புகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சஹாபியினுடைய வருகையை பார்த்தவுடன், இந்த சஹாபியினுடைய அந்த வருகையை அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்தவுடன் இந்த கூட்டம் இப்போது இருந்து சென்று விடுவார்களே, இவர்களை உட்கார வைத்த பாலை எவ்வளவு பெரிய ஒரு பால், இவர்களிடத்தை அழைப்பு பணியை கொண்டு செல்வதற்கு எவ்வளவு முயற்சி செய்யும், இந்த நேரத்தில் அவர்கள் நிற்கக்கூடிய மனிதர் வந்துவிட்டாரே என்று அல்லாஹ்வுடைய தூதர் கொஞ்சம் முகத்தை திருப்பியா அந்த சஹாபிக்கு தெரியாது. அவர் ஒரு கண்டு தெரியாத சஹாபி, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறார்கள், இந்த நேரத்தில் வந்து காப்பா அப்படின்னு தூதரினுடைய பெயரை சொல்லி கூட யா முஹம்மத் என்று குர்ஆனில் எந்த ஒரு வசனத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது.
அல்லாஹ்வுடைய தூதரை அழைக்கும் பொழுது யார் மூசா என்று அழைப்பான், யார் இப்ராஹிம் என்று அழைப்பான், யார் ஈசா என்று அழைப்பான். ஆனால் தன்னுடைய தேசத்திற்குரிய அந்த அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் அழைக்கக்கூடிய விதம் ஒரு பணிவான ஒரு பாசமாக நபி இப்படி அழைத்துக் கொண்டிருந்த அல்லாஹ் இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஏழை சஹாபியை பணக்காரர்கள் இஸ்லாத்திற்குள் வர வேண்டும் என்ற ஒரு நல்ல சிந்தனையில் முகத்தை திருப்ப ஆரம்பித்தவுடன் அல்லாஹ் தன்னுடைய அந்த பாணியை மாற்ற ஆரம்பிக்கிறான்.
ஒவ்வொரு வீட்டினுடைய வீட்டை தட்டுவார்கள்,
ஒவ்வொரு ஏழையுடைய வீட்டை தட்டுவார்கள். அந்த ஏழையுடைய குடும்பத்திற்கு எது தேவையோ தன் கரத்தை கொண்டு அந்த வீடுகளுக்கு கொடுப்பார்கள். குடியினுடைய காலமாக இருந்தால் அங்கு புயல பதிவு செய்கிறார்கள். நான் பார்த்தேன், நான் பார்த்தேன் உமருடையதாக ஒரு நாள் குடியினுடைய அந்த இரவுகளில் தங்கள் கழுதைகளுக்கு மேலே நூற்றுக்கணக்கான போர்வைகளை ஏற்றியவராக ஒவ்வொரு வீட்டையும் அந்த இரவு நேரத்தில் உணர்வதை எல்லாம் தட்டி இதோ உங்களிடத்தில் போர்வை இல்லை, குளிரடித்துக் கொண்டிருக்கிறது, இதோ பொருத்திக் கொள்ளுங்கள் என்பதாக உங்களுடைய எல்லா ஒவ்வொருவருடைய வீட்டையும் தட்டினார்கள். இது உணர்வதை எல்லாம் ஆட்சி செய்த ஒரு முறை. ஒவ்வொரு வீட்டையும் தட்டி அவர்களுடைய தேவையை நிறைவேற்றுபவர்களாக ஒவ்வொரு நாள் இரவும் அவர்களுடைய தூக்கத்தை அவர்களுடைய நன்றி ஆசிரியா சொல்கிறார்கள். என்றைக்கு அவர் சிலாபத்தில் அமர்ந்தாரோ அன்றையில் இருந்து அவர் இரவு நேரங்களிலே மிக குறைவாகவே தூங்குவார். இரவிலே கடைசி நேரத்தில் நான் வீட்டுக்குள் வருவார். நான் அவரை சில நேரங்களில் தடுப்பேன். இது எனக்குண்டான உரிமை. இந்த நேரம் எனக்குரிய நேரம் என்று நான் தடுக்கும் பொழுது உமர் சொல்வார், உன்னை விட உனக்கு கொடுக்கக்கூடிய உரிமையை விட அங்கே ஒரு நாட்டு மக்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய உரிமை இருக்கிறது என்பதனால் ஒவ்வொரு நாளும் உலகத்தை எல்லாம் அவர்கள் தன்னுடைய அடிமையை அளித்தவராக இரவுகளில் எல்லாம் அப்படி ஊர்களை சுற்றி வருவார்கள். ஒரு கட்டத்தில் இமாம் அவர்களுடைய வரலாறு அலங்காரங்களில் பதிவு செய்யப்படும். உமருடைய தாவத்து ஆன அனுபவர்கள் ஒரு நாள் இரவுகளிலே வளர்ந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு பெண்மணி அவர்களுடைய கூடாரத்திற்கு வெளியே அமர்ந்து கொண்டு வெளியூரிலிருந்து சீரா நின்று பயணம் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த பெண்மணி தன்னுடைய குழந்தைகள் எல்லாம் அணிந்து கொண்டிருப்பார்கள். ஒரு நெருப்பை மூட்டியவராக அவர்கள் சமைத்துக் கொண்டிருப்பார். அப்பொழுது உணர்வதையெல்லாம் தயாராகவர்கள் அந்த பெண்மணிக்கு அருகாமையில் செல்வார்கள். அந்த பெண்மணி பல மணி நேரம் வெறும் அந்த அடுப்புக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பானையை தன்னுடைய கரண்டியை கொண்டு சுற்றி கொண்டே இருப்பார். அப்பொழுது உமருடையெல்லாம் கேட்பார்கள், உன்னுடைய குழந்தைகள் பசியால் அழுந்து கொண்டிருக்கிறதே, உன்னுடைய குழந்தைகளுக்கு விரைவாக உணவை சமாளி சமைக்க மாட்டாயா, நீ இன்னும் வரை இந்த உணவு பாத்திரத்தை கலகிக் கொண்டிருக்கிறாய். அப்பொழுது அந்த உமருடையெல்லாம் கேட்பார்கள், உணவு பாத்திரத்தின் எதை சமைத்துக் கொண்டிருக்கிறாய். அப்பொழுது அந்த பெண்மணி சொல்வார்கள், இல்லாமும் தண்ணீரை தவிர இந்த பாத்திரத்தில் எதுவும் இல்லை. அப்பொழுது உணர்வதையெல்லாம் கேட்பார்கள், என்ன காரணம். உடனே அந்த பெண்மணி சொல்வார், நாளைக்கு மறுபடியும் அல்லாஹ் என்னையும் உமரை பார்த்துவான், நான் உமரை விட மாட்டேன். காரணம், என்னுடைய வலிமை அவர் தெரியாமல் இருக்கிறார். இந்த நிலைமை நான் இருப்பதற்கு அவர் தான் துணை செய்திருக்க வேண்டும். உடனே உமருடைய கேட்பார்கள், பெண்ணே உன்னுடைய வலிமை அவருக்கு தெரியாமல் இருக்கலாமா இல்லையா, நீ அவரிடத்தில் எட்டி வைத்திருக்கலாமா இல்லையா. உடனே அந்த அரபு பெண்மணி பேசுவார், என்னுடைய வலிமையை தெரியாத ஒரு ஆட்சியாளர் எப்படி எனக்கு ஆட்சியாளராக இருக்க முடியும். என்னுடைய நிலைமையை தெரியாத ஒரு ஆட்சியாளர் எனக்கு எப்படி ஆட்சியாளராக இருக்க முடியும். Thank you. தான் அந்த உமையை நீ பெற்றுக் கொள்வாய் என்பதாக அந்த பெண்ணுக்கு சுகச்சேரி சொல்லிவிட்டு திரும்புவார்கள். அவர்களுடைய ஆட்சியினுடைய நிலைமை உமருடைய எல்லா தயாரும் ஒவ்வொரு நாளும் தான் ஆட்சி செய்வதற்காக வேண்டி வயிற்று மாளிகை அவர்களுடைய வியாபாரம் செய்ய முடியாது. ஒரு ஆட்சியாளராக இருப்பதனால் இரவுகளும் பகல்களும் மக்களினுடைய கவனங்களில் கவனம் செலுத்துவதனால் அவர்களுடைய சொந்த வியாபாரம் செய்ய முடியாததனால் ஒவ்வொரு நாளும் வயிற்று மாளிகையில் அவர்கள் எடுத்த தொகையோடு தெரியுமா, இரண்டு தீனார்கள். ஒரு குடும்பத்திற்கு இரண்டு தீனார்கள் போதுமா? ஒரு குடும்பத்திற்கு இரண்டு தீனார்கள் பத்துமா? ஒவ்வொரு நாளும் இரண்டு தீனார்களே ஆனால் ஒரு மாதத்திற்கு உணர்வதை எல்லாம் எடுத்த தீனார்கள் வெறும் 60 தீனார்களை மாற்றம் தான் எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் மரணிக்கும் பொழுது 56,000 தீனார் கடனோடி மரணித்தார்கள். அவர்களுடைய ஆட்சியினுடைய மிக முக்கியமான விஷயம் அவர்கள் இஸ்லாமிய ராணுவத்தின் மீது அதிகமாக கவனம் செலுத்துவார்கள். இஸ்லாமிய ராணுவம் ஆயுதங்களை தூக்குவதை விட இஸ்லாமிய ராணுவம் உடல்பலத்தை வளர்ப்பதை விட அவர்களுடைய ஒழுக்கங்களின் மீது உணர்வதை எல்லாம் கவனம் செலுத்தினார்கள். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ராணுவத்தை வெளியே அனுப்பும் பொழுது தன்னுடைய ராணுவம் ஏதாவது ஒரு நாட்டின் மீது படையெடுக்க சென்றால் உமருடைய உபதேசம் எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்கள் இப்பொழுது நாட்டுக்குள் செல்ல போகிறீர்கள், அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுக்க போகிறீர்கள், உங்கள் வாயில் மூடி இருக்க வேண்டும், ஆனால் நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுக்க வேண்டும், உங்களுடைய வாயில் மூடி இருக்க வேண்டும், ஆனால் நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுக்க வேண்டும்.
பேசுவார் அவர்கள் நாளாக இல்லாகவே வருத்து பாவம் செய்கிறார்கள். ஆனால் உங்களிடம் கேள்வி
அவர்களிடம் கேட்டுக்கிட்டவர்கள் நீங்கள் தான். பாவத்தை நீங்களும் அவர்களும் சமமாக இருந்தால் உங்களை அல்ல கொள்கையை வைத்துவிட்டு அவர்களுக்கு எல்லா வெற்றியை கொடுப்பான். கூட்டம் இந்த பலஸ்தீனை இன்றைக்கு வெற்றிகளை வைத்தானையானால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் விண்ணியப்படுத்தினோம், அவர் மார்க்கத்தின் மீது நாங்கள் வாழ்க்கை நடத்தினோம், அவர் மார்க்கத்தை நாங்கள் முழுமையாக பின்பற்றினோம். ஆதலால் அல்லாஹ் இன்றைக்கு இந்த கிறிஸ்தவர்களுடைய தலைகளை வெட்டிவிட்டு இந்த கிறிஸ்தவர்களை எல்லா தோல்விகளையும் வைத்துவிட்டு நமது கையிலே இன்றைக்கு அக்ஷாவை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது பேசுவார்கள், இப்பொழுது பேசுவார்கள் எனது தோழர்களே, எனது தோழர்களே, இஸ்லாம் என்ற இந்த கொள்கைக்கு மாற்றமாக இந்த உமரும் நீங்களும் பயணம் செய்திருந்தால் அதல்லஹல்லா அல்லா எம்மையும் உங்களையும் கேவலப்படுத்தி இருப்பான். காரணம், நாம் எல்லாம் மடமையான ஒரு கூட்டம், ஒட்டகத்தை மேய்ப்பதற்கு கூட தகுதியற்ற ஒரு கூட்டம், ஒட்டகத்திற்கு பேர் பார்த்த கூட்டம், ஒட்டகத்திற்கு எண்ணெய் தலைமைய கூட்டம். இந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் நிற்கக்கூடிய வாக்கியத்தை கொடுத்தார். ஒழுக்கத்தையும் நாம் பின்பற்றி இருந்தால் அல்லா இந்த வாக்கியத்தை கொடுத்தான். இந்த வாக்கியத்திற்கு மாற்றமாக நாம் பயணம் செய்திருந்தால் அதன் அல்லா அல்லா இனிமையும் கேவலத்தையும் சாட்டியிருப்பான். தன்னுடைய படைகளினுடைய ஒழுக்கத்தை பேணுபவர்களாக ஆதரவான் அவர்கள் வெற்றி அடைய முடிந்தது. ரோமியுடைய மன்னன் கேட்பான், ரோமியுடைய மன்னன் தன்னுடைய ராணுவ தலைவரிடத்தில் கேட்பான், தமிழ் எவ்வளவு பலமிக்கவர்கள், எவ்வளவு ஆற்றல் மிக்கவர்கள், ஆனால் இவ்வாறு இந்த எதிரான இந்த ஒரு சின்ன கூட்டத்தை இவ்வாறு தாக்கு பிடிக்க முடியவில்லையே, அதற்கு காரணம் என்ன? அப்பொழுது அந்த ஓமியுடைய ராணுவ வீரர் சொன்ன வார்த்தை தெரியுமா? ருஹ்பானும் பில்லைலி ஃபுர்ஸானும் பின்னஹா, ருஹ்பானும் பில்லைலி ஃபுர்ஸானும் பின்னஹா. அந்த கூட்டம் நம்மளை வெற்றி அடைகிறார்கள். ஆனால் நாம் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறோம், ஆழ்வடத்தில் அதிகமாக இருக்கிறோம். உமரினுடைய படை எம்மை வெற்றி அடைகிறது. ஆனால் உமரினுடைய படைக்கு முன்னால் என்னுடைய வீரர்கள் தாக்கு பிடிக்க முடியவில்லை என்று சொன்னால் காரணம் தெரியுமா? ருஹ்பானும் பில்லை, ருஹ்பானும் பில்லை. அந்த ராணுவ வீரர்கள் எல்லாம் இரவு நேரங்களில் அவர்களுடைய கூடாரத்தை பார்த்தால் கண்ணீர் விட்டு அழுது கொண்டு சொல்லு கொண்டு இருக்கிறார்கள். ஃபுர்ஸானும் பின்னஹா, ஃபுர்ஸானும் பின்னஹா. பகல் நேரத்தை எடுத்துக்கொண்டால் குதிரைகளுக்கு மேல சிங்கங்களை கொண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். இரவுகளை நின்று உணர்வினால் அவர்களுக்கு வெற்றி கொடுக்கப்படுகிறது. உமருடைய அல்லாஹ்வுடைய ஆட்சியின் அந்த விஷயம் தெரியுமா? எந்த அளவுக்கு அவர்கள் தன்னுடைய கூட்டத்தை ஈமானின் பக்கம் மறுமாக்கினார்கள் தெரியுமா? ஒவ்வொரு ராணுவ படையிலும் ஒரு இஸ்லாமிய ஒரு சகோதரனை வைத்திருப்பார்கள், ஒரு சஹாபியை வைத்திருப்பார்கள். அந்த சஹாபியுடைய வேலை என்ன தெரியுமா? பகலிலே போர் செய்துவிட்டு இஷா தொழுவதற்கு பிறகு அந்த ராணுவ வீரர்கள் தூங்க ஆரம்பித்தார். இரவினுடைய மூன்றாவது நிலை வரும் பொழுது கிட்டத்தட்ட 2 மணி 2.5 மணி ஆகிவிட்டார். அந்த சஹாபி எழுந்திருக்க வேண்டும். ஒட்டுமொத்த ராணுவ வீரர்களை எழுப்பி அவர்களுக்கு இமாமத்து செய்து ஒவ்வொரு நாளும் தயக்கத் தொடர வேண்டும். அவர்களுடைய கையிலே சென்றுவிடும். இதுவெல்லாம் அவர்கள் இஸ்லாமிய படைகளின் மீது கவனம் செலுத்தியதுதான். இஸ்லாமிய ராணுவ வீரர்கள் எங்காவது போராடுவதற்கு செல்வார்களே ஆனால், எங்காவது போராட்டத்திற்கு அனுப்பி வைப்பார்களே ஆனால், கண்ணீர் விட்டவர்களாக உமரதியை அனுப்பி வைப்பார்கள். அனுப்பி வைத்ததற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் அந்த போராட்டம் இங்கோடு நடந்து கொண்டிருக்கும். பதினாலுடைய கடை கோதியிலே அமர்ந்து கொண்டு அங்கிருந்து ஏதாவது தகவல் வராதா, அங்கிருந்து ஏதாவது தகவல் வராதா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள். அப்படி அனுப்பப்பட்ட படைகளிலேயே முக்கியமான படை காதிசியா என்ற ஒரு யுத்தம், பைத்து முகத்தசை இருக்கக்கூடிய யுத்தம், இஸ்லாமிய உண்மத்தினுடைய முதல் கிபிலாவை மீட்பதற்காக வேண்டி அபு உபைதாவினுடைய தலைமையில் காலில் வலிதனுடைய திட்டத்தின் கீழ் இப்பொழுது உமருடையவர்கள் மூக்கு என்று சொல்லப்படும் ரோமர்கள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ரோமர்களை எதிர்ப்பதற்காக வேண்டி இந்த வயிற்று முகத்தசை மீட்பதற்காக வேண்டி உமருடைய எல்லாரும் தயாரானவர்கள் இப்போது இஸ்லாமிய படையை அனுப்புவார்கள். இஸ்லாமிய வரலாறுகளிலேயே மிகப்பெரிய சோகத்தை நிறைந்த யுத்தம் இந்த யுத்தம் தான். காரணம், ரோமர்கள் வரும்பொழுதே வெள்ளை யானைகளை கொண்டு வருவார்கள், ரோமர்கள் வரும்பொழுதே கருப்பு யானைகளை கொண்டு வருவார்கள். சஹாபாக்களுக்கு அனுபவம் கிடையாது, யானைகளோடு போராட முடியுமா? இங்கே சஹாபாக்கள் ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் இருந்தாலும் வரக்கூடியவர்கள் லட்சக்கணக்கான எதிரிகள், வரக்கூடிய லட்சக்கணக்கான எதிரிகளும் ஆயிரக்கணக்கான யானைகளை போராட்ட களத்திற்கு கொண்டு வந்தார். அந்த போராட்டம் ஆரம்பிக்கும் பொழுது யானைகளினுடைய துணிக்கைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்துவிட்டுக் கொண்டே இருப்பார்கள். அந்த யானைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வேதனையினால் அப்படி மதம் பிடிக்க ஆரம்பித்ததும் இப்போது எதிரிகளுடைய முஸ்லிம்களினுடைய படைகளுக்கு மத்தியிலே அந்த ரோமர்கள் அனுப்பி வைப்பார்கள். சஹாபாக்கள் திரள ஆரம்பித்து விடுவார்கள். யானைகளினுடைய கால்களிலே மாட்டி இந்த மஸ்ஜித் அக்ஸாவிற்காக வேண்டி ஷகீதாக்கப்பட்டார்கள். எது பலஸ்தீன், எது மஸ்ஜித் அக்ஸா? இன்றைக்கு மஸ்ஜித் அக்ஸாவினுடைய சம்பவம் எத்தனை நபர்களுக்கு தெரியும்? நான் கேட்கிறேன், அரபுகளுக்கு மாத்திரம்தான் அது புனித ஸ்தலமா? நான் கேட்கிறேன், அரபுகள் மாத்திரம்தான் அதை மீட்க வேண்டுமா? ஏன், நாங்கள் முஸ்லிம்கள் இல்லையா? அதை மீட்பதற்கு நாங்கள் முயற்சி செய்யக்கூடாதா? அதை மீட்பதற்கு நாங்கள் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறோம்?
நாளைக்கு நடைபெற இருக்கிறது
அது மஸ்ஜித் அக்ஸாவிற்காக வேண்டி நடைபெறக்கூடிய யுத்தம். அந்த யுத்தத்தில் நீங்கள் நான்கு நபர்களும் செல்ல வேண்டும், ஒன்று வெற்றியோடு திரும்ப வேண்டும், அல்லது நான்கு நபர்களும் அந்த மைதானத்தில் காதிசியாவினுடைய அந்த மைதானத்தில் மஸ்ஜித் அக்ஸாவிற்காக வேண்டி ஷகீதாக வேண்டும். இப்பொழுது தன்னுடைய மகனை மறுநாள் அந்த தாய் எழுப்புவார், எழுப்பி தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்வார். யா யுகல்லதீ ஆமனு இஸ்திரு வஸாகிரு வநாபிது கொஞ்சம் கவனம் செலுத்துவோம். பாசத்தை பாருங்கள், என்னுடைய மகனே ஈமான் கொண்டவர்களே இந்த தாதிசியாவில் பொறுமையாக இருங்கள், பொறுமையை ஒருவருக்கொருவர் ஏறிக்கொள்ளுங்கள். இந்த மஸ்ஜித் அக்ஸாவை மீட்கக்கூடிய விஷயத்தில் உறுதியாக இருங்கள், எதிரிகளை கண்டு பயப்பட வேண்டாம்.
இப்பொழுது மஸ்ஜித் அக்ஸாவின் பக்கம் பயணம் செய்வார்கள்.
அப்படி பயணம் செய்யும் போது ஒரு இடத்திலே இரவிலே தங்குவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு குளிப்பு கடமையாகிவிடும். அந்த ஆடையோடு குளித்து அந்த ஆடையை பிரிந்து ஒரு சின்ன ஒரு ஆடையை மாற்றி கெட்டியவர்களாக அந்த தன்னுடைய ஆடையை காயப்போட்டிருப்பார்கள். இப்பொழுது அம்மிப்பன் ஆசிரியர்கள் வருவார்கள். உமரினுடைய நெருக்கமான ஒரு தோழர் பேசுவார்கள். இந்த உமத்தினுடைய ஹலீஃபாவினுடைய அந்த ஒழுக்கத்தை பாருங்கள். உமரே உமரே, சூரியன் உதிக்கப் போகிறது, ஃபஜ்ரினுடைய நேரம் முடியப் போகிறது. இப்பொழுது மக்கள் எல்லாம் தொழுகாமல் இருக்கிறார்கள். ஆதலால் ஃபஜ்ர் தொழவைக்கு வாருங்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு சொல்வார்கள், என்னுடைய ஆடையின் குளிப்பு கடமையானதினால், நான் குளித்ததினால் அந்த ஆடையை நான் காயப்போட்டிருக்கிறேன். ஆதலால் அந்த ஆடை காய்ந்து விட்டு நான் வருகிறேன். அப்பொழுது அபு உபைதா அந்த தன்னுடைய கலீஃபாவுக்காக வேண்டி பைத்துல் முக்தஸுக்கு நுழையும் பொழுது ஒரு கம்பீரமான ஒரு ஆடை அணிய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு கம்பீரமான ஆடையை உமர் ரலியல்லாஹு அவருடைய கழுத்தில் கொடுத்தார்கள். உமர் ரலியல்லாஹு அணிந்தவர்களாக பஜ்ர் தொழுது விட்டு இப்பொழுது ஆடையை கலட்டிவிட்டு தன்னுடைய ஈரமான ஆடையை அணிந்து கொள்வார்கள். சொல்லுவார்கள், இந்த ஆடையினுடைய உள்ளத்தில் ஒரு பெருமையை ஏற்படுத்துகிறது, இந்த ஆடையினுடைய உள்ளத்தில் ஒரு விதமான ஒரு கவர்ச்சியை ஏற்படுத்துகிறது. இந்த ஆடையை நான் விரும்பவில்லை, என்னுடைய கிழிந்த ஆடையை போதும் என்பதாக அந்த கிழிந்த ஆடையை அணிந்தவர்களாக இப்பொழுது உன்னதத்தில் ஒட்டகத்தை வைத்திருப்பார்கள். தன்னுடைய அடிமையும் அவர்களும் ஒரு ஒப்பந்தம் செய்வார்கள். நான் சில மணி நேரம் நடப்பேன், அதற்கு பிறகு நான் இறங்குவேன், நீ அந்த ஒட்டகத்தில் பயணம் செய்ய வேண்டும், அதற்கு பிறகு நீ இறங்க வேண்டும், நான் அந்த ஒட்டகத்தில் பயணம் செய்வேன். இப்படியாக மஸ்ஜித் அக்ஸாவிற்கு நுழையும் பொழுது உன்னதத்தில் கீழே நடக்க வேண்டும். அடிமை அடிமையாக இப்பொழுது உமருடைய எல்லாம் தயார் அனுபவர்கள் அந்த அடிமையினுடைய ஒட்டகத்தினுடைய கையை பிடித்தவர்களாக மஸ்ஜித் அக்ஸாவிற்கு நுழையும் பொழுது மக்கள் எல்லாம் கேட்பார்கள், யார் உங்களுடைய அமீர், உங்களுடைய அமீரே இங்கே வரவில்லையா, எல்லோரும் ஒரே மாதிரியான இருக்கிறீர்கள். அப்பொழுது கிறிஸ்தவ பாதிரியார் சொல்வார், அதோ அந்த ஒட்டகத்தை பிடித்து வருகிறாரா இல்லையா, அந்த அடிமைதான் இவர்களுடைய இவர்களுடைய தலைவராக இருக்க வேண்டும். அந்த ஒட்டகத்தை பிடித்து வரக்கூடிய அந்த அடிமைதான் இந்த மஸ்ஜித் அக்ஸாவை மீட்கக்கூடிய அத்தனை தன்மைகளும் நம்முடைய வேதத்தில் அல்லாஹ் சொல்கிறார். மசலுகும் பித்தவராத்தி வழங்கின்றி இந்த உமரை பற்றி, இந்த அபூபக்கரை பற்றி, இந்த நபித்தோழர்களை பற்றி எல்லாம் நாம் தௌராத்தில் பேசியிருக்கிறோம், நாம் இஞ்சியில் பேசியிருக்கிறோம். எப்படி அல்லாஹ் அவருடைய தூதரினுடைய குணங்கள், அவர்களினுடைய உருவ அமைப்புகளை அல்லாஹ் முன்னுள்ள வேதங்களில் பேசினாரோ அதே போன்று சூரா ஃபத்ஹை அல்லாஹ் சொல்கிறார், இந்த நபித்தோழர்களை நாம் முன்னுள்ள வேதங்களில் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நபித்தோழர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதாக நாம் முன்னுள்ள வேதங்களில் ஓதி காண்பித்திருக்கிறோம். அப்பொழுது கிறிஸ்தவ பாதிரியார்கள் சொல்வார்கள், அதோ பிடித்து வருகிறாரா இல்லையா, அவர்தான் இந்த அக்ஸாவினுடைய கதாநாயகன், அவர்தான் இந்த அக்ஸாவை மீட்டவர். காரணம், அத்தனை வேதத்தினுடைய பண்புகளும் அதோ அந்த பிடித்து வரக்கூடிய மனிதர்களுக்கு இருக்கிறது. இப்பொழுது அபு உபைதா சொல்வார்கள், அவர்தான் எங்களுடைய ஹலீஃபா உமர் அபுல் ஹத்தாபின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த கிறிஸ்தவ பாதிரியார்களுடைய கருத்திலிருந்து அந்த மஸ்ஜித் அக்ஸாவினுடைய சாவியை வாங்கும் பொழுது சொன்ன வார்த்தை, நஹ்னு கௌமுன் அஸ்ஸலல்லாஹு பில் இஸ்லாம் ஃபைதர் தஐன இஸ்ஸத அதல்லல்லாஹு பிஹா. அல்லாஹ் நமக்கு இந்த வெற்றியை கொடுத்தானேயானால் அது இஸ்லாத்தை பின்பற்றியதினால் அல்லாஹ் கொடுத்தான். நாம் இந்த இஸ்லாத்தை விட்டுவிட்டு ஃபைதர் தஐன இஸ்ஸா இஸ்லாத்திற்கு மாற்றமாக நாம் பயணித்திருந்தால் அதல்லல்லாஹ் அல்லாஹ் இந்த அக்ஸாவை மாத்திரமல்ல எம்மையும் அல்லாஹ் கேவலப்படுத்தி இருப்பான் என்பதாக உமர் ரலியல்லாஹு பேசுகிறார்கள். அப்பொழுது கிறிஸ்தவ பாதிரியார்கள் உமர் ரலியல்லாஹு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஆசி சொல்கிறார்கள், நுகரினுடைய நேரம் ஆரம்பமாகிறது, அப்பொழுது வாங்கி செல்வதற்கு அனுமதி கேட்கும் பொழுது அந்த கிறிஸ்தவர்கள் சொல்வார்கள், உமரே உமரே, இதோ இந்த இடத்தில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், எங்களுடைய கிறிஸ்தவ ஆலயத்தை நாங்கள் உங்களுக்கு சுத்தம் செய்து தருகிறோம், அந்த இடத்தில் தொழுது கொள்ளுங்கள். உமர் சொல்வார்கள், இல்லை உமர் சொல்வார்கள், இல்லை வேண்டாம், நான் இந்த இடத்தில் தொழலாம், தொழுவதில்லை, எந்த தவறும் இல்லை, ஆனால் எனக்கு பிறகு யாரை தீவிரவாதியாக சித்தரிக்கிறீர்கள், யாருடைய தலைமுறையை பயங்கரவாதியாக சித்தரிக்கிறீர்கள், எந்த உமரது எல்லாருடைய ஆட்சியை இன்றைக்கு உலகம் கேவலமாக பேசுகிறதோ அவர்களுடைய வீரத்தை பாருங்கள், எந்த இஸ்லாமிய கிலாபத்தை இன்றைக்கு உலகம் தூட்டி கொண்டிருக்கிறதோ அந்த கிலாபத்தினுடைய கதாநாயகரை பாருங்கள். உமர் சொன்னார்கள், நான் இந்த இடத்திலே தொடரா, நான் இந்த இடத்திலே தொடரா. தான், எந்த தடையும் இல்லை என்றாலும் நான் மரணித்ததற்கு பிறகு என்னுடைய தோழர்களின் சில நபர்கள் என்னுடைய உமர் நின்ற இடமா இல்லையா, எங்களுடைய உமர் தொழில இடமா இல்லையா, அதெல்லாம் நீங்கள் எங்களிடத்தில் தந்துவிடுங்கள் என்பதாக உங்களிடத்திலிருந்து அபகரித்து விடலாம். அப்பொழுது உமருடைய நாகரிடத்தில் கிறிஸ்தவர்கள் சொல்வார்கள், உங்களுடைய தோழர்கள் ஒருபொழுதும் அப்படி செய்ய மாட்டார்கள், நாங்கள் அப்படி செய்தாலும் வருத்தப்பட மாட்டோம், நீங்கள் இந்த இடத்திலே நின்று தொழிலால் போதும். உமருடைய சொல்வார்கள், இல்லை நாங்கள் இந்த தேசத்தை வெற்றி பெற்றதே ஒரே ஒரு பள்ளியை சொல்வதற்காக வேண்டிதான், ஒரே ஒரு பள்ளிக்காக வேண்டிதான், இந்த தேசத்திற்காக வேண்டி நாங்கள் எண்ணிலங்கால இழப்புகளை சந்தித்திருக்கிறோம். அந்த பள்ளி எங்கே இருக்கிறது என்று கூட எங்களுக்கு தெரியாது. அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா எங்கே இருக்கிறது என்று நீங்கள் எங்களுக்கு அடையாளம் காட்டுகிறீர்களா? அப்பொழுது அந்த கிறிஸ்தவ வீரர் ஒரு இடிந்த கெட்டிடத்திற்குள்ளே கொண்டு செல்வார், தூண்கள் எல்லாம் இடிந்து இருக்கும், கீழே எல்லாம் மரங்களும் மூக்களும் போடப்பட்டிருக்கும். அப்பொழுது அந்த மஸ்ஜித் கிறிஸ்தவர் சொல்வார், இதுதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொன்னவுடன் உமருடைய எல்லாம் சொல்வார்கள், இது எப்படிப்பட்ட புனித ஸ்தலம் தெரியுமா? அல்ஹாரம் முஸ்ஸாலிஸ் எங்களுடைய மூன்றாவது புனித ஸ்தலம், எங்களுடைய முதல் கிபலா, எங்க நபி இங்கிருந்துதான் மிஃராஜுக்கு சென்றார், எங்க நபியும் இங்கே சுஜூது செய்தார், உலகத்தில் உள்ள எல்லா நபிமார்களினுடைய காலடி தலம் பெற்ற இடம் இந்த இடம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்தை சுத்தி சுப்ஹானல்லதி அஸ்வா பிஅத்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா லதி பாரக்னா ஃபீஹா. இந்த அக்ஸா எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? இன்றைக்கு நீங்கள் இடித்திருக்கிறீர்கள், இன்றைக்கு நீங்கள் கழிவுகளை இந்த இடத்திலே கொட்டியிருக்கிறீர்கள், இன்றைக்கு மரங்களை இங்கே வெட்டி சாய்த்திருக்கிறீர்கள். இந்த இடத்தினுடைய எண்ணியும் எப்படிப்பட்டது தெரியுமா? இதை சுற்றி அல்லாஹ் பரக்கத்தை செய்திருக்கிறார். உங்களது எல்லா தன் ஆடையை வெடித்தவர்களாக கீழே கிடக்கக்கூடிய அந்த கம்புகளை எல்லாம் தன் கையால் தூக்குவார்கள், தன்னுடைய கரத்தை கொண்டு அந்த மஸ்ஜித் அக்ஸாவை சுத்தப்படுத்துவார்கள். இப்பொழுது அம்ருபின் ஆஸ்க்கு சொல்லப்படும், அம்ருபின் ஆஸ் மஸ்ஜித் அக்ஸாவின் முதல் முறையாக பாங்கு உருவாக்கப்பட்ட காலங்களில், பாங்கை அல்லாஹ் கொடுத்த அந்த காலங்களிலேயே முதல் முறையாக இப்பொழுது மஸ்ஜித் அக்ஸாவின் பாங்கு ஒழிக்கப்பட கட்டளையிடப்படுகிறது. அம்ருபின் ஆஸ் அவர்கள் அந்த மஸ்ஜித் அக்ஸாவில் நின்றவர்களாக இப்பொழுது பாங்கை கொடுக்கிறார்கள். அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் என்று அந்த அம்ருபின் ஆஸ் சொல்லும் பொழுது அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது, உமரது எல்லாருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது, அபு உபைதாவுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது, எல்லாரும் வீட்டோடு வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாங்கு முடிக்கப்பட்டவுடன் உமர் சொன்னார்கள், நம்முடைய கண்களில் இருந்து ஏன் கண்ணீர் வடிகிறது? இந்த மஸ்ஜித் அக்ஸாவில் அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் என்று மொழியும் பொழுது என்னை அறியாமல் கண்ணீர் வருவதனுடைய காரணம் என்ன தெரியுமா? இந்த அக்ஸாவை இந்த உமர் மீட்பார் என்று என்னுடைய தோழர் முன்னறிவிப்பு செய்தார்.
நாளைக்கு வறுமையில் அந்த திண்மிக்கு ஆதரவாக முஸ்லீமுக்கு எதிராக
நான் அல்லாஹ்விடத்தில் வழக்கு தொடர்வேன் என்பதாக எங்களுடைய தூதர் சொல்லி இருக்கிறார். ஆதலால் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த மஸ்ஜித் அக்ஸாவில் நீங்கள் வாழ்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு அத்தனை உரிமைகளும் கொடுக்கப்படும். உமரது எல்லாரும் யாராங்கோ அந்த கிறிஸ்தவ பாதிரியாரிடத்தில் பேசிவிட்டு திரும்பும் பொழுது அந்த கிறிஸ்தவ பாதிரியார் உமரது எல்லாருடைய கரத்தை பிடித்து சொல்வார், இதற்கு முன்னார் இந்த தேசத்தை எங்கள் மதத்தை சார்ந்தவர்கள் ஆட்சி செய்தார்கள். அவர்களிடத்தில் காணாத நீதியை எல்லாம் உங்களிடத்தில் நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் சத்தியத்திற்கு சொல்கிறோம், அவர்களினுடைய ஆட்சியை விட உங்களினுடைய ஆட்சியை நாங்கள் விரும்புகிறோம். இப்படியாக உமரது எல்லாரும் தயாரானவர்கள் மஸ்ஜித் அக்ஸாவை இஸ்லாமிய உம்மத்தினுடைய கனவு தேசத்தை நீக்குகிறார்கள். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாள் இரவும் உமருடைய எல்லாரும் தயாரானவர்கள் வந்ததற்கு பிறகும் கூட தன்னுடைய ஊர்களை கவனிப்பவர்களாக ஒரு கட்டத்தில் உமருடைய எல்லாரும் தயாரானவர்கள் ஒரு வீட்டினுடைய தன்னுடைய தோழரை அழைத்தவராக இரவு நேரத்திலே பயணம் செய்கிறார்கள். கலைப்பினால் ஒரு வீட்டினுடைய வாயிலே அமர்கிறார்கள். அப்பொழுது ஒரு பெண்மணி பேசுகிறார், இன்றைக்கு தங்களினுடைய காசு இருக்கிறது, பணம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி மார்க்கத்தை உதாசீனப்படுத்திவிட்டு பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு திருமணம் முடிக்கக்கூடிய பெற்றோர்களே, மார்க்கம் இருந்தால் என்ன பெண்ணிடத்தில், ஆணிடத்தில் மார்க்கம் இருந்தால் என்ன, எங்களுக்கு பொருளாதாரம் தான் முக்கியம், எங்களுக்கு காசு தான் முக்கியம், எங்களுக்கு படிப்பு தான் முக்கியம் என்பதாக இந்த பூமியில் இன்றைக்கு திருமணம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களே, வாருங்கள் கொஞ்சம் உங்களினுடைய மகளுக்கு என்ற அந்த திருமணத்தை பாருங்கள். உமருடைய எல்லாரும் தயாராகும் இந்த உம்மத்தினுடைய ஹலீஃபா தன்னுடைய மகனுக்கு பெண் தேடுகிறார். இரவுகளை சுத்தி கொண்டிருக்கும் பொழுது கலைப்பாக ஒரு வீட்டினுடைய வாயிலே அமர்கிறார். அப்பொழுது அந்த வீட்டில் இருந்து ஒரு சப்தம் கேட்கிறது. ஒரு தாய் பேசுகிறார், மகளே மகளே பாலிலே நீ தண்ணீரை கலந்து விடு. அப்பொழுது அந்த மகன் சொல்கிறார், உமா உமா இது உமரினுடைய ஹிலாபத் இல்லையா, உமரினுடைய சட்டம் என்ன, பாலிலே ஒரு சொத்து தண்ணீர் கூட கலக்க கூடாது என்பதாக உமர் சட்டத்தை இயற்றியிருக்கிறார். இந்த விஷயம் உமருக்கு தெரிந்தால் எமக்கு தண்டனை கொடுப்பார். அப்பொழுது தாய் பேசுகிறார், நாம் தான் இந்த இடத்தில் இரண்டு நபர்களாக இருக்கிறோம், மூன்றாவதாக என்ன இந்த இடத்தில் உமர் அமர்ந்திருக்கிறார், மூன்றாவதாக என்ன இந்த இடத்திலே உமர் பார்த்துக் கொண்டிருக்கிறாரா, நீ தண்ணீர் கலப்பதையும் நான் பேசுவதையும் உமர் காது கொடுத்து கேட்டார் கொண்டு கேட்டுக் கொண்டிருக்கிறாரா. அப்பொழுது அந்த பெண்மணி சொல்வார், அந்த மகள் சொல்வார், உமர் தூங்கி இருக்கலாம், உமரினுடைய கண்கள் உறங்கி இருக்கலாம், உமர் வக்காதாக இந்த இடத்தை விட்டு சென்றிருக்கலாம், உமருக்கு என்னை பற்றி தெரியாமல் இருக்கலாம். அந்த உமரினுடைய அப்பும் நம்முடைய அப்புக்கும் கண்கள் உறங்காதே, அந்த உமரினுடைய அப்புக்கும் நம்முடைய அப்புக்கும் சோன்று ஏற்படாதே, அந்த அப்பு என்று நம்மை பார்க்காமல் இருக்கிறாரா என்ற இந்த வார்த்தையை சொன்னவுடன் தன்னுடைய அடிமையிடத்தில் சொல்வார்கள், யாரிடத்திலும் இதை பேசாதே, நாளைக்கு என்னுடைய மகளினை அழைத்து வா. அதே போன்று மறுநாள் உமருடைய எல்லாரும் தயாரி அனுபவர்கள் தன்னுடைய மகனை அழைத்து வருவார்கள். அந்த வீட்டினுடைய கதவுகளை தட்டி அந்த தாயிடத்தில் பேசுவார்கள், நீங்கள் இருவரும் நேற்றைய தினம் பேசிக் கொண்டிருந்த வார்த்தையை நான் கேட்டேன். உடனே இந்த தாய் பதற ஆரம்பித்து விடுவார், அப்பவும் நன்கை அவங்க என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள், அல்லாஹ் மன்னிப்பவன் இல்லையா. உடனே உமருடைய எல்லாம் சொல்வார்கள், அல்லாஹ் மன்னிப்பவும் அல்லாஹ்தான், அதே சமயத்தில் தவறை தண்டிப்பவும் அல்லாஹ்தான். ஆதலால் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளலாம். நான் வந்த விஷயம் என்ன தெரியுமா, என்னுடைய மகனுக்கு உங்களுடைய மகளை நான் திருமணம் முடிக்க விரும்புகிறேன். காரணம், நேற்றைய தினம் உங்களுடைய மகளினுடைய அந்த பேச்சை நான் கேட்டேன். இறுதியாக உமருடைய எல்லாம் இன்றைக்கு லட்சங்களையும் கோடிகளையும் செலவழித்து திருமணம் முடித்துக் கொண்டு நாங்கள் எல்லாம் பணக்காரர்கள் என்பதாக பெருமிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் உமருடைய எல்லாம் உங்களுடைய மகனுக்கு அந்த திருமணத்தை பாருங்கள். உமருடைய எல்லாம் மகனை பார்க்கிறார், பெண்ணை பார்க்க அனுமதி கேட்கிறார், பெண் முகத்தை திறக்குகிறார், அனுமதி கொடுக்கப்படும், பெண்ணிடத்தில் கேட்கப்படும் சம்மதமா, சம்மதம் என்று சொன்னவுடன் தாயிடத்தில் கேட்கப்படும் உன்னுடைய மகளை என்னுடைய மகனுக்கு கொடுக்க சம்மதமா, தன்னுடைய மகனிடத்தில் கேட்பார் சம்மதமா. உடனே உமரது எல்லா கைகளை கொடுத்து சொல்வார், பாரதல்லா பிரதோபாரி திருமணம் முடித்துவிட்டது, இதுதான் உமரினுடைய குடும்பத்தினுடைய திருமணம். உமரது எல்லாம் அனுபவர்கள் எந்த அளவுக்கு நீதத்தை தன்னுடைய ஆட்சியில் பின்பற்றினார்கள். அம்மின் ஆசிரியர் அபித்தோழர் எகிப்தை வெற்றி பெறுகிறார். அவர் உமருடைய எல்லாருடைய நெருக்கமான தோழர். இந்த உமருடைய எல்லாருக்கும் ஆசை எகிப்தினுடைய கவர்னராக ஆளுநராக நியமித்திருப்பார்கள். அப்பொழுது அவருக்கு ஒரு மகன் உண்டு, அப்துல்லா என்ற ஒரு மகன். அவரும் அந்த எகிப்தினுடைய ஒரு யூதனும் குதிரை போட்டியில் பங்கெடுத்துக் கொண்டிருப்பார்கள். அந்த குதிரையினுடைய அந்த போட்டியில் அம்மின் ஆசையினுடைய மகனினுடைய குதிரையை விட ஒரு யூதனினுடைய குதிரை முந்திவிடும். அப்பொழுது அங்கிருந்த அரசினுடைய மகன் அந்த யூதரனுடைய அந்த முந்திகள் ஓங்கி ஒரு சாட்டையை கொண்டு அடிப்பார்கள். என்னுடைய குதிரையே உன்னுடைய குதிரையை முந்திக்கிறதா? நான் எல்லாம் தெரியுமா, இந்த உம்மத்தினுடைய அம்பிகுட அரசினுடைய மகனாக எகிப்தினுடைய ஆட்சியாளனுடைய மகனாக இருக்கிறேன் என்பதாக அம்பிகுட அரசினுடைய மகன் சொன்னவுடன் உடனே அம்பிகுட அரசிடத்திலே இந்த தகவலை சொல்வதற்கு பதிலாக அந்த யூதன் உமரதி அல்லாஹ் நோக்கி மதீனாவை நோக்கி வருவான். உமரதி அல்லாஹ் இடத்தில் இந்த தகவலை சொன்னவுடன் உமரதி அல்லாஹ் தன்னுடைய வீட்டிலே அவனை மறைத்து வைப்பார்கள். இப்பொழுது அம்பிகுட அரசுக்கு கடிதம் எழுதுவார்கள். அம்பிகுட அரசே உங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு உங்கள் மகனையும் அழைத்து இப்பொழுது உடனே நீங்கள் மதீனாவுக்கு வர வேண்டும். உடனே அம்பிகுட ஆஸ் நபித்தோட உமரதி அல்லாஹ் நெருக்கமான ஒரு நண்பர். இப்பொழுது அந்த இருவரும் வந்தவுடன் அமர்ந்தவுடன் இப்பொழுது அந்த யூதனை கூப்பிடுவார்கள். யூதனை வெளியே வா, யூதனை வெளியே வா, இவன் தானே உன்னை அடித்தான். ஆம் என்று சொன்னவுடன் உமரது எல்லா தன்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய அந்த கோலை கொடுத்து இப்பொழுது நீ அடிக்க ஆரம்பி என்பதாக சொல்வார்கள். அவன் ஒரு அடிதான் அடித்தான், ஆனால் இந்த ஆட்சியை துஷ்பிரயோகம் செய்ததினால் என்னுடைய வாப்பா தந்தை என்று பெருமை அடித்ததினால் உமரது எல்லாம் சொல்வார்கள், உனக்கு பலகீனம் ஏற்படக்கூடிய வரை அவனை அடித்துக் கொண்டேன். இப்பொழுது அடிக்க ஆரம்பித்தவுடன் அந்த யூதன் சொல்வான், எனக்கு போதும் பலகீனம் ஏற்பட்டு விட்டது. கும் அம்பிகுன ஆஸ், என்னுடைய தோழனை அம்பிகுன ஆசை இருந்து யூதனை அவனுடைய தந்தையை அடி. இப்பொழுது நீ இந்த யூதன் பயப்பட ஆரம்பித்து விடுவான். சொல்வான், என்னை யார் அடித்தார்களோ நான் அவனை அடித்து விட்டேன். என்னை யார் வேதனை செய்தார்களோ அவனை நான் வேதனை செய்து விட்டேன். உமர் சொல்வார்கள், இல்லை, அவர்களுடைய மகனுக்கு அந்த சிந்தனை வருவதற்கு காரணம் இதே போல தகப்பத்தான். அந்த தகப்பனை அடி, நீ அவரை கொன்று போட்டாலும் எந்த ஒரு குற்றமும் இல்லை. அப்பொழுது அந்த யூதன் சொல்வான், இல்லை, என்னை அடித்தவரை அடித்ததை எனக்கு போதும். உடனே உமரது எல்லாம் தயாராகுபவர்கள் அம்பின் ஆசை பார்த்து திரும்புவார்கள். யாம் யாம் மா தஸ்தாதுகும் நிஸா வக்கத் வலத்தும் மஹாதுகும் அஹ்வாரா. எத்தனை நாட்களாக எத்தனை நாட்களாக ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய தாயினுடைய வயிற்றிலிருந்து சுதந்திரமாக பிறந்து வருகிறது, நீங்கள் ஆட்சியின் பெயரால் அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்ற இந்த வார்த்தையை கேட்டவுடன் அம்பிகுட ஆசவர்கள் கண் கலங்க ஆரம்பித்து விடுவார்கள். இது உமரது எல்லாருடைய நீதியாக இருக்கும். ஒரு நாள் மஸ்ஜிது நபவியிலே மக்களினுடைய கூட்டம் அதிகமாக தொழுகைக்கு வருவதனால் உஸ்மான் ரதி அல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து இப்பொழுது பெரிய சஹாபியார் பெரிய சஹாபியரோடு ஆலோசனை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு காட்டரபி வருவார். உமரே எனக்கு நீதி செலுத்துங்கள், உமரே எனக்கு நீதி செலுத்துங்கள் என்பதாக தலையிலே அடித்தவராக அந்த காட்டரபி உமரிடத்தில் வரும் பொழுது உமரது எல்லா தன் கையில் இருந்த அந்த கோலை கொண்டு ஒரு தட்டு தட்டுவார்கள். எப்பொழுது பார்த்தாலும் உங்கள் விஷயத்தை நான் கவனம் செலுத்த முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதரினுடைய பள்ளியினுடைய விஷயத்தை நான் கவனம் செலுத்த வேண்டாமா? என்னுடைய சுய விஷயத்தை நான் கவனம் செலுத்துவதற்கு வாய்ப்பு தர மாட்டீர்களா என்று கோபத்தில் அவனுடைய அந்த நெஞ்சிலே தன்னுடைய அந்த கோலை கொண்டு தன்னுடைய கையில் இருந்த அந்த கம்பை கொண்டு கொஞ்சம் அடிக்க ஆரம்பித்து விடுவார்கள். இப்பொழுது அவன் அந்த காட்டரப்பை மௌனமாக திரும்பும் பொழுது உமரது எல்லா உஸ்மான் எல்லாத்தில் பேசும் பொழுது திடீரென்று பேசிய நிப்பாட்டுவார்கள். என்ன ஆனது இந்த உமருக்கு? நான் ஏன் நேரத்தில் இப்படி நடந்து கொண்டேன்? நான் யார்? இவர்களினுடைய உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்கு தான் நான் தலைவன். உடனே சொல்வார், உஸ்மான் எல்லாம் அழைத்து அவனை அழைத்து வாருங்கள். அந்த காட்டரபி அழைத்துக் கொண்டு வரப்படும். அவனுடைய கரத்தில் கோடையை கொடுத்து சொல்வார்கள், என்னை நீ அடி. இந்த உமர் நடந்து கொண்டது தவறுதான். இந்த உமர் இப்படி நடந்திருக்க கூடாதுதான். உடனே அந்த காட்டரபி சொல்வார், இல்லை உமரே, ஏதோ நான் தான் தவறு செய்துவிட்டேன். உங்களுடைய தேவையை புரியாமல் உங்களுடைய இடமே தெரியாமல் பேசிவிட்டேன். உமர் சொல்வார்கள், இல்லை அடித்தால் தான் நாளைக்கு வறுமை நல்லா என்னை மன்னிப்பான். அந்த காட்டரபி சொல்வார், இல்லை, நான் உங்களை மன்னித்து விடுகிறேன், நல்லா அவரிடத்தில் உங்களுக்காக மன்னிப்பா மன்னிப்பு தெரிகிறேன் என்று சொன்னவுடன் தான் உமருக்கு எல்லா அந்த நிலவை அந்த நிகழ்வை விட்டு வெளியேறுவார்கள். இப்படியாக எல்லா சூழ்நிலைகளிலும் நீதத்தை நிலைநாட்டுவாராக. எல்லா சூழ்நிலைகளும் உமரோதியாக தயாராக்குவார்கள். அம்பிகுன ஆசுக்கு கடிதம் எழுதுவார்கள். அம்பிகுன ஆசே, நீயும் நானும் நீ எகிப்தை ஆட்சி செய்கிறார், நான் உன்னையும் இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தையும் ஆட்சி செய்கிறேன். நீ ஆட்சி செய்யக்கூடிய அந்த எகிப்தில் நைல் நதியினுடைய கரையில் ஒரு ஓநாய் பசியா சாகுமையான நாளைக்கு மறுமை நீயும் நானும் அல்லா இடத்தில் விசாரிக்கப்படுவோம். ஒரு ஓநாய் பசியில் செத்து போனார், ஒரு ஓநாய் பசியில் துடித்தான், ஒரு ஓனாயினுடைய பசியை நான் நீக்காவிட்டால் நான் கேட்டீர்கள், இன்றைக்கு எத்தனை லட்சம் முஸ்லிம்கள் பசியில் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஓனாயினுடைய பசியை கூட தாங்காது என்னுடைய உள்ளம். இன்றைக்கு அந்த பெயரை வைத்திருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள், இன்றைக்கு அந்த பெயரின் கீழ் ஆட்சி செய்யக்கூடிய இஸ்லாமிய ஆண்கள், இன்றைக்கு அந்த கிலாபத்தை விரும்பக்கூடிய இஸ்லாமிய குடும்பங்கள், இஸ்லாமிய இளைஞர்கள் நான் கேட்கிறேன், ஒரு ஓனாயுடைய பசியை கூட தாங்காத இந்த உண்மை இன்றைக்கு
முடித்துவிட்டு தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி வருடம் வருகிறார்கள்.
ஒரு நாள் இமாம் புகாரி பதிவு செய்கிறார், ஒரு நாள் ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 13 ஹிஜ்ரி 23 ஆண்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பதிவு தொழுகைக்காக வேண்டி மக்களை முன்னோக்கி வருகிறார்கள். அப்பொழுது அந்த முகையோட்டி ஒரு ஷூபா என்பவனுடைய அடிமை அந்த யூதன் தன்னுடைய ஒரு கையிலே ஒரு கத்தியை யூதர்களினுடைய நாடுகளிலிருந்து ரோமிலிருந்து கொண்டு வந்தார். அந்த கத்திகளுக்குள் விஷத்தை முன்னாடியும் பின்னாடியும் தடவினார். அந்த ரெண்டு புறமும் கிழிக்கக்கூடிய கத்தியாக, இரண்டு புறமும் கூர்மையான ஒரு கத்தியாக இமாம் புகாரி சொல்வார்கள். அந்த கத்தியை அவன் தன்னுடைய அந்த ஆடைகளுக்குள் மறைத்து விடுவார். முஸ்லிம்களை போன்ற அரபுகளை போன்ற அவன் ஆடை அணிந்தவனாக இப்பொழுது முதல் சப்பிலே உணர்வதில்லாமுடைய இமாமத்தை எதிர்பார்த்து இருப்பார். இக்காமத்து சொல்லப்பட்டவுடன் எந்த அளவிற்கு தூய்மையாக பதிவு செய்யப்படுகிறது பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி காலநேரம் இப்பொழுது இக்காமத்து சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு இப்பொழுதும் சப்புக்குள் வரும்பொழுது ஒவ்வொரு நபித்தோழர்களுடைய சப்புகளையும் சரி செய்து விட்டுதான் ராணுவ அணிவகுப்பை இப்போது சரி செய்து விட்டு இஸ்தவு இமாம் புகாரி சொல்வார்கள், உங்களுடைய சப்புகளை சரியாக ஆக்குங்கள் சரியாக ஆக்குங்கள் என்று சொன்னவர்களாகவே உமர் ரலியல்லாஹு சப்புக்குள் வருகிறார்கள். இப்பொழுது இக்காமத்து சொல்லி முடித்தவுடன் இப்பொழுது உமர் ரலியல்லாஹு தொழுவிக்காக வேண்டிய தக்பீர் கட்டி கொஞ்சம் அந்த ஹதீஸில் பதிவு செய்யப்படும் இப்னு அப்பாஸ் பதிவு செய்வார்கள், நானும் அப்துல் ரஹ்மான் அவுஃபும் உமர் ரலியல்லாஹுக்கு நெருக்கமாக நின்றோம். அப்பொழுது கொஞ்சம் அவர்கள் குர்ஆனை ஓதி கொண்டிருக்கும் பொழுது திடீர் என்று அவர்களுடைய சப்தம் நிப்பாட்டப்படுகிறது. திடீர் என்று உமர் ரலியல்லாஹு கத்துகிறார்கள். அந்த முறையத்துக்கு ஷூபா என்ற நபி தோழரனுடைய அடிமை பைரோ செல்பவன் உமர் ரலியல்லாஹு குறிவைத்தான். உண்மையில் உமர் ரலியல்லாஹுவை கொலை செய்ய முடியும் எப்பொழுது தெரியுமா? அவர் அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்றால் மாத்திரம்தான். காரணம், அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்றால் மாத்திரம்தான் அவர் தன்னை மறப்பார். அந்த நேரம் அல்லாத மத்த எந்த நேரத்திலும் அவர்களுடைய பக்கத்தில் இருக்க முடியாது என்பதை உணர்ந்த அந்த யூதன் இப்பொழுது உமர் ரலியல்லாஹு துறையிட்டாக தக்பீர்கட்டி ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹுவுக்கு பின்னால் நின்று கொண்ட அந்த வைரோ செல்பவன் தன்னுடைய அந்த கூர்மையான அந்த விஷ கத்திகளை கொண்டு ஓங்கி குத்தி அப்படி கிழிக்க ஆரம்பித்து விடுவான். உமர் ரலியல்லாஹுடைய குடல்கள் எல்லாம் அப்படி ஒவ்வொன்றாக கிழிய ஆரம்பித்து விடும். இப்பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா புகாரி சொல்வார்கள், தொழுது கொண்டிருக்கும் பொழுதே ஒரே ஒரு சப்தம் தான் இடுவார்கள். என்ன சப்தம் என்று சொன்னால், ஒரு நாய் என்னை குத்தி விட்டது, ஒரு எதிரி என்னை குத்தி விட்டார் என்று சப்தம் விட்டவுடன் இப்பொழுது அப்துல் ரஹ்மான் அவசரம் எல்லாம் இமாம் புகாரி சொல்வார்கள், அப்படி கைகளை தாங்கி உமர் ரலியல்லாஹு பிடிக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு தன்னுடைய மற்றொரு கையை கொண்டு அப்துல் ரஹ்மான் அவுஃபை முதல் சப்பை அனுப்பி வைத்து நீங்கள் இமாமத்தை செய்யுங்கள் என்பதாக சப்தம் விடுவார்கள். இப்பொழுது அந்த குத்தியவர் இப்பொழுது ஓட ஆரம்பிப்பார். ஓடுவதற்கு முயற்சி செய்யும் பொழுது உமர் ரலியல்லாஹு பாதுகாத்த 13 நபித்தோழர்களையும் விரைவிரைவாக குத்தி கொண்டே ஓடுவார். அதில் 7 நபித்தோழர்கள் உமர் ரலியல்லாஹு சேர்த்து ஷஹீதாக்கப்படுகிறார்கள். இப்பொழுது ஒரு நபித்தோழர் அவன் ஓடுவதை பார்த்து ஒரு துணிவேட்டையை தன்னுடைய தலையில் போட்டிருந்த இரும்பு கவசத்தை கொண்டு அவன் மீது தூக்கி எறிய ஆரம்பித்தவுடன் அவன் தடுமாறி விட ஆரம்பிப்பார். உடனே அவன் சுதாரித்து விடுவான். நம்மளை முஸ்லிம்கள் கொலை செய்வார்கள் என்று பயந்து தன்னுடைய கத்தியை கொண்டு தன்னுடைய கழுத்தை அறுத்து விடுவார். இதுவெல்லாம் எதுவரை நடந்தது தெரியுமா? இப்பொழுது பின்னால் இருந்த சஹாபாக்கள் சொல்கிறார்கள், முன்னால் நடந்த எந்த சம்பவமும் எங்களுக்கு தெரியாது, ஒரே ஒரு சம்பவம் தான் தெரியும். உமர் ரலியல்லாஹு தொழுது கொண்டிருக்கும் பொழுது நாய் குத்தினார் என்று கத்தினார்கள். அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹுடைய சப்தத்திற்கு மாற்றமாக அப்துல் ரஹ்மானுடைய சப்தத்தை கேட்டோம். அவர் சுருக்கமாக எங்களுக்கு தொழுகை நடத்தினார். தொழுகை அப்படி நிப்பாட்டப்படுகிறது, தொழுகை அப்படி நடந்து கொண்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு ஒரு பக்கத்தில் அமர வைக்கப்படுகிறார்கள். தொழுகை முடிந்தவுடன் சஹாபாக்கள் திடீரென்று சப்தம் மாறியவுடன் சஹாபாக்கள் சொல்வார்கள், இமாம் புகாரி சொல்வார், சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ், ஏதோ தொழுகை தப்பு நடக்கிறது என்று பயந்து சஹாபாக்கள் சப்தமிட்டார்கள். ஆனால் அப்துல் ரஹ்மான் அவுஃப் அவர்கள் சுருக்கமாக குர்ஆனை ஓதி அந்த பதிவில் தொழ ஆரம்பிக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அப்படி படுக்க வைக்கப்படுகிறார்கள் அந்த மிஹ்ராபில். இப்பொழுது நபித்தோழர்கள் தொழுது முடித்தவுடன் உமர் ரலியல்லாஹுவை தூக்கியவர்களாக இப்பொழுது தன்னுடைய வீட்டுக்கு செல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு கண்களை திறந்து கேட்பார், என்னை யார் குத்தினார்? முதல் வார்த்தையில் இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள். அந்த முழு சம்பவமாக வரலாறாக பதிவு செய்வார்கள், என்னை யார் குத்தினார்? இஸ்லாத்தின் அடிப்படையில் வாதாடக்கூடிய முஸ்லிம் என்னை குத்தினானா? அப்பொழுது சொல்லப்படும் இல்லை, முகையத்துக்கு ஷோபாவினுடைய அடிமை வைரோஸ் குத்தினான். அல்லாஹ் அவனை கேவலப்படுத்தட்டும், அவனுக்காக வேண்டி நான் வேலையை தயார்படுத்தி இருந்தேன், அவன் பொருளாதாரத்திற்காக வேண்டி அவன் அவசரப்பட்டு விட்டானே, அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான். இஸ்லாத்தை வாதாடக்கூடிய ஒரு முஸ்லிமுடைய கரத்தால் அல்லாஹ் என் ரத்தத்தை போட்டாமல் ஒரு யூதனுடைய கரத்தால் யார் இந்த தௌஹீத்வாதி ஒரு காலகட்டத்தில் ஊருக்கு ஒரே ஒரு தௌஹீத்வாதி இருப்பார், ஜமாத்தில் ஒரே ஒரு தௌஹீத்வாதி இருப்பார், 20 வருடத்திற்கு முன்னால், 30 வருடத்திற்கு முன்னால் ஒட்டுமொத்த ஊரும் ஷிர்கில் இருக்கும், ஒட்டுமொத்த ஜமாத்தும் குஃபிரில் இருக்கும். இவர் ஒருவர் மாத்திரம் நின்று கொண்டு ஊரிலே ஷிர்கை எதிர்த்து பிரச்சாரம் செய்தவர், இவர் ஒருவர் மாத்திரம் நின்று கொண்டு ஷிர்க் வைக்கக்கூடிய இமாமை நிப்பாட்டி கேள்வி கேட்டவர். ஆனால் இன்றைக்கு அவரும் தௌஹீத்வாதி, இவரும் தௌஹீத்வாதி, இவர் குறையை அவரிடத்தில் சொன்னால் மெல்லிய பரப்பிக் கொண்டிருக்கிறார். எது தௌஹீத் எல்லாம் தயாராகுபவர்கள் அந்த இளைஞர்களுடைய கருணைக்கு மேல் ஆடையை உயர்த்த கட்டளை இடுகிறார்கள். இப்பொழுது இவன் அப்பா சொல்கிறார், உமரே உமரே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் உங்களுடைய தூதர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், நானும் அபூபக்கர் உமரும் இந்த மலையில் ஏறினோம், நானும் அபூபக்கர் உமரும் இந்த வீட்டுக்குள் சென்றோம், நானும் அபூபக்கர் உமரும் இந்த வீட்டை விட்டு வெளியேறினோம், ஆதலால் உங்களுக்கு நபி சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லியிருக்கிறார். இவன் அப்பாஸை பார்ப்பார்கள், இவன் அப்பாஸே நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்தில் இந்த வார்த்தை எனக்காக என்று சொல்வீர்களா?
உமரது எல்லாம் சொல்வார்கள், அந்த தலைகாணியை எடுத்து என்னுடைய தலை இந்த மண்ணின் மீது வைத்துவிடு,
அப்பொழுது அவருடைய மகன் சொல்வார், உமரே உமரே, என்னுடைய வட்டியில் வேண்டுமையான நான் வைக்கட்டுமா, என்னுடைய வட்டியில் வேண்டுமையான நான் வைக்கட்டுமா, கொஞ்சம் விதமாக இருக்குமே, உன் தாய் உன்னை இழக்கட்டும், உன் தாய் உன்னை இழக்கட்டும், நான் சொன்ன செய்தியை நிச்சய், என்னுடைய தலையை பூமியின் மீது வை. அப்பொழுது பூமியின் மீது வைத்தவர்களாக கண்களில் இருந்து கண்ணீர் வடியும். இப்போ உங்கள் சொல்கிறார்கள், அந்த அறிவை நான் அப்படி மக்கள் எல்லாம் அப்படி நடைய ஆரம்பித்து விட்டது. யா அல்லா, இந்த உமரை நீ மன்னிக்காவிட்டால் இந்த உமருக்கு எந்த பாக்கியமும் இல்லை. யா அல்லா, இந்த உமரை நீ மன்னிக்காவிட்டால் இந்த உமரும் கேவலமானவன், இந்த உமரை பெற்றெடுத்த தாயும் கேவலமானவர். யா அல்லா, யா அல்லா, என் மீது நீ பொறுத்தம் கொள்ளாவிட்டால் இந்த உமரும் நஷ்டவாளி, இந்த உமரை பெற்றெடுத்த தாயும் நஷ்டவாளி. யா அல்லா என்று உமரது எல்லாம் அழுது கொண்டே இருப்பார்கள். மீண்டும் உமரது எல்லாம் மரணத்தினுடைய நெருக்கத்தில் சொல்வார்கள், என்னுடைய மகனே, நான் இப்பொழுது மரணிக்கப் போகிறேன், நான் மரணித்து விட்டால் உடனே என்னுடைய ஜனாசாவை குளிப்பாட்டுங்கள். யாருக்காக வேண்டியும் ஜனாசாவை பாதுகாக்க வேண்டாம், என்னுடைய ஜனாசாக்களை துணியை பொத்தியவர்களாக மஸ்ஜித் நபவிக்கு என்னுடைய ஜனாசாவை கொண்டு செல்லுங்கள். சுபைரை எனக்காக வேண்டிய தொழுகை நடத்த சொல்லுங்கள். தொழுகை முடிந்தவுடன் என்னுடைய ஜனாசாவை ஆயிஷா ரலியல்லாஹுவின் வீட்டுக்கு கொண்டு செல்லுங்கள். என்னுடைய ஜனாசாவை அவர் வீட்டில் வைத்துவிட்டு மீண்டும் ஒரு முறை இமாம் புகாரி சொல்வார்கள், உமர் ரலியல்லாஹுவை இந்த இடத்தில் அடக்கம் செய்யலாமா என்று அனுமதி கேளுங்கள். என் நபியோடு நான் அடக்கம் செய்யப்படுவதை விரும்புகிறேன், என் நபியோடு பக்கத்தில் இருப்பதை நான் விரும்புகிறேன். அவர்கள் மீண்டும் ஒரு முறை அனுமதி கொடுத்தால் என்னை அடக்கம் செய்யுங்கள். அப்படி அவர்கள் அனுமதி மறுத்துவிட்டால் ஜன்னத்துல் பக்கி என்று சொல்லக்கூடிய பொதுவான மையவாடியில் என்னுடைய ஜனாசாவை அடக்கிவிடும் என்று சொல்லி முடிக்கும் பொழுது லா இலாஹ இல்லல்லா என்ற கலிமாவை புரிந்தவர்களாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு மரணிக்கிறார்கள், ஷஹீத் ஆகிறார்கள். அவர்கள் எதை அல்லாஹ் இடத்தில் கேட்டார்களோ ஒவ்வொரு நாளும் இமாம் புகாரி சொல்வார், அல்லாஹ் வர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலி, யா அல்லாஹ், உன் பாதையில் ஊறி போக வேண்டும் என்று அவர் பிரார்த்தித்த அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டார். இந்த உம்மத்தினுடைய சூரியன், இந்த உம்மத்திற்கு பிரகாசமாக திகழ்ந்தவர், இந்த உம்மத்தில் ஷைத்தான் யாரை கண்டு பயந்து கொண்டிருந்தானோ அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்பவர்கள் இது 23 ஆண்டு அதாவது 23 ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை சூரியனை உதிக்கக்கூடிய அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அதே போல் உமர் ரலியல்லாஹு சுபைர் ரலியல்லாஹு தொலைவித்து அவர்களுடைய ஜனாசாவை தூக்கியவர்களாக ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டில் அனுமதி கேட்கப்படும். அவர்கள் அழுது கொண்டு அனுமதி கொடுக்கும் பொழுது அப்துல் ரஹ்மான் இப்படி உமர் போன்ற 3 நபி தோழர்கள் உமர் ரலியல்லாஹுடைய கபரில் இறங்கியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்தில் அபூபக்கருக்கு பக்கத்தில் வாழும் காலங்களில் இந்த இருவரும் நபியினுடைய தோழர்களாக இருந்தார்கள். எல்லா சூழ்நிலையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இருவருடைய பெயரை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இருவருடைய கரத்தை பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை நாம் திரும்பி சொல்வார்கள், நாங்கள் வாழும் பொழுது இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் வாழும் பொழுது சொன்னார்கள், உமரை ஒரு கையை பிடித்து அபூபக்கரை ஒரு கையை பிடித்து நாங்கள் வாழும் பொழுது இப்படித்தான், நாளைக்கு மஹ்ஷரிலும் நாங்கள் இப்படித்தான் எழுப்பப்படுவோம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு இப்பொழுது நபி தோழர்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுடைய பக்கத்தில் உமர் ரலியல்லாஹுவை அடக்கம் செய்யப்படுகிறது. இதுதான் உமர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை வரலாறுமாக இருக்கிறது. அன்பாவது இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த வாழ்க்கையிலிருந்து நாங்கள் பெற வேண்டிய மிக முக்கியமான படிப்பினை இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கால எதிரியாக இருந்து கொண்டு இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய விஷயத்தின் முன்புறமாக இருந்து கொண்டு அதற்கு பிறகு இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பித்தவுடன் அந்த இஸ்லாத்திற்காக வேண்டி அவர் செய்த தியாகங்கள் எல்லாம் அல்லாஹ் அவருக்கு கொடுத்த எண்ணியத்தை கொண்டு அல்லாஹ் ஒரு சிறந்த ஒரு ஆட்சியை கொடுத்தார். அந்த ஆட்சியை கொண்டு இன்று வரை மக்கள் மாத்திரமல்ல மாற்று மதத்தவர்கள் கூட புகழப்படக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய ஆட்சியினுடைய நீதம், அவர்களினுடைய ஒழுக்கம், அவர்களினுடைய அந்த பண்புகள் இருந்ததினால் இன்றைக்கு உமரத்து எல்லாருமே நாங்கள் மாத்திரமல்ல உலகமே புகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களினுடைய பரம்பரையில் வந்திருக்கக்கூடிய நம்முடைய புகழ்ச்சிகள் என்ன, அவர்களினுடைய பரம்பரையில் வந்திருக்கக்கூடிய நம்முடைய நிலைமைகள் என்ன, அவர்களினுடைய பரம்பரையில் வந்திருக்கக்கூடிய நம்முடைய ஒழுக்கங்கள் எங்கே. ஏதோ உமரத்து எல்லாருடைய வரலாறை கேட்டு உணர்வுகளினால் நரம்புகள் குறைக்க வேண்டாம், அவர்களினுடைய ஒழுக்கத்தை போன்ற என்னுடைய ஒழுக்கத்தை மாற்றிக்கொண்டார், அவர்களினுடைய சிந்தனையை போன்ற என்னுடைய சிந்தனையை மாற்றிக்கொண்டார், அவர்களினுடைய வாழ்க்கைகளை நாங்கள் வாழ்க்கையாக பின்பற்ற ஆரம்பித்தார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வரலாறுகளில் இருந்து அறிவுடைய மக்களுக்கு முன்னுள்ள மக்களினுடைய வரலாறுகளில் எண்ணற்ற படிப்பினை இருக்கிறது என்பதாக அல்லாஹ் உபதேசம் செய்கிறார். நீங்களும் நானும் அறிவுடையவர்கள் என்று சொன்னார், வாருங்கள் அந்த உமரினுடைய ஒழுக்கத்தின் மீது வாழ்க்கை நடத்துவோம், வாருங்கள் அந்த உமரினுடைய வீதத்தின் மீது வாழ்க்கை நடத்துவோம். ஒரு யூதன் விளங்கி வைத்திருந்தால் உமரினுடைய நீதத்தை விட ஒரு சிறப்பான நீதத்தை யாராலும் கொடுக்க முடியாது. ஒரு கிறிஸ்தவ கூட்டம் சொன்னார்கள், எங்களுடைய கிறிஸ்தவர்கள் எங்களை ஆட்சி செய்ததை விட உங்களுடைய ஆட்சி தான் சிறப்பானது, உங்களுடைய எண்ணிடம் தான் எங்களுக்கு மிக மதிப்பானது என்று சொன்னார்கள். இன்றைக்கு அந்த பெயரை மாற்று மதத்தவரிடத்திலிருந்து நாங்கள் பெற்றிருக்கிறோமா? ஏதாவது ஒரு மாற்று மத சகோதரன் எங்களை பார்த்து ஒழுக்கம் என்று சொன்னால் நீங்கள் தான், நீளம் என்று சொன்னால் நீங்கள் தான், இந்த பூமியில் மனிதாபிமானம் என்று சொன்னால் நீங்கள் தான் என்று எங்களை பார்த்து இன்றைக்கு புகழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? அல்லது இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் ஏமாற்றுபவர்கள், இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் கட்ட பஞ்சாயத்து நடத்துபவர்கள், இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் பாவம் செய்பவர்கள், இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் ஏமாற்றுபவர்கள் என்ற அவப்பெயரை இன்றைக்கு நாங்கள் இஸ்லாத்திற்குள் வாங்கி கொடுத்திருக்கிறோமா என்பதை உணர வேண்டும். உணர்வு எல்லாம் உங்களுடைய இஸ்லாத்தினால் அல்லாஹ் அந்த உணரை கொண்டு இஸ்லாத்தினுடைய மதிப்பை யூதர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் வளர்த்தார், கிறிஸ்தவர்களினுடைய உள்ளத்தில் அந்த இஸ்லாத்தை பற்றி உண்டான புகழ்ச்சியை அல்லாஹ் வளர்த்தார். நீங்கள் கிறிஸ்தவர்களுடைய வரலாறு இன்றைக்கு அமெரிக்காவில் எழுதப்பட்டிருக்கிறது, அதில் ஒரு வாசகம் வருகிறது, உணர்வு எல்லாம் உங்களுடைய மரணத்தை கேட்டு உலகத்தில் வாழ்ந்த யூதர்கள் தண்ணீர் ஒடித்தார்கள், உலகத்தில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் தண்ணீர் ஒடித்தார்கள், உலகத்தில் வாழ்ந்த இறை மறுப்பாளர்கள் கூட தண்ணீர் ஒடித்தார்கள். காரணம், ஒரு நல்ல ஒரு நீதிமானை நாங்கள் இழந்துவிட்டோமே, ஒரு நல்ல ஒழுக்கமுள்ளவரை நாங்கள் இழந்துவிட்டோமே என்று மதத்தை கடந்து, மொழியை கடந்து, கொள்கையை கடந்து, வெறுப்பை கடந்து, எதிர்ப்பை கடந்து அவர்களுடைய மரணத்திற்காக வேண்டி கண்ணீர் விட்ட வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோமே. ஆனால் ஒரு மாற்று மதத்தவர்களிடத்தில் ஒரு நல்ல முஸ்லிம்களாக என்னை புகழ வேண்டும். என்னுடைய தாய் என்னை புகழ்வதை விட, நீங்கள் என்னை புகழ்வதை விட என்னுடைய இஸ்லாத்தை, இஸ்லாத்திற்கு எதிரேற்கக்கூடிய, இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு எதிரி புகழ வேண்டும். நீங்கள் நல்லவர்கள், உங்களுடைய கொள்கையால் உங்களுக்கு பிடிக்காதே தவிர, ஆனால் உங்களுடைய பண்புகள் நல்ல பண்பு, உங்களுடைய குணம் நல்ல குணம், உங்களுடைய ஒழுக்கம் நல்ல ஒழுக்கம் என்பதாக எங்களை புகழ வேண்டும். அப்படிப்பட்ட புகழ்ச்சியை உணர்வு எல்லாத்தின் வாழ்க்கையில் ஏற்படுத்தினார்கள். அதனால் தான் இன்று வரை நாமும் உலகத்தில் உள்ள எல்லா மதத்தவர்களும் உமரத்தியலாகவே புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு உலகத்தில் ஆட்சி செய்யக்கூடிய, அவர்களுடைய ஆட்சியை இந்த பூமியில் நிலைநாட்டக்கூடிய, அவர்களுடைய ஒழுக்கத்தின் மீது இந்த உலகத்தில் பயணம் செய்யக்கூடிய, அவர்களுடைய இரக்கத்தை நெஞ்சில் சுமந்து கொண்டு இந்த பூமி பற்றின் மீது இரக்கமாக நடக்கக்கூடிய நல்ல மனிதர்களாக நாங்கள் மரணிக்கும் பொழுது இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எனக்காக கண்ணி வடிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனை நாம் இழந்துவிட்டோமே, இப்படிப்பட்ட ஒரு நியாயமானவரை நாம் இழந்துவிட்டோமே, இப்படிப்பட்ட ஒழுக்கமானவரை நாம் இழந்துவிட்டோமே என்று உலகம் கண்ணி வடிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு தூய்மையான இஸ்லாமிய சமூகமாக நாங்கள் மாறுவோம் இன்ஷா அல்லாஹ். நாளைய தினம் இஸ்லாமிய உம்மத்தினுடைய மூன்றாவது ஹலீஃபா அல்லாஹ்வுடைய தூதரினுடைய மருமகன் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்க்கலாம். அஸ்தக்ஃபிருல்லாஹ்.